நம்ம தொடர்ச்சியாக அடிப்படை போதனைகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த குறிப்புகள் வந்து மிக அடிப்படையான வேதத்தில் சொல்லப்பட்ட அடிப்படையான காரியங்கள். அதில் முதல் குறிப்பை நம்ம குறித்து பார்க்கும் பொழுது மனிதனினுடைய முழுமையான வீழ்ச்சி, தேவனின் நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், தேவனின் குறிப்பிட்டவர்களுக்கான மரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னும் இப்போ நான் பேச போகிறது நிராகரிக்கப்பட முடியாத கிருபை அப்படின்னு சொல்லி நான் பேச போகிறேன். அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பு மனிதனுடைய சிந்தனையிலேருந்து வந்தது கிடையாது, ஒரு மனுஷன்ட்டு வந்தது கிடையாது. கடவுள் வந்து இதை வெளிப்படுத்துகிறார். கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து தான் வெளிப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் எதை கேள்வி கேட்கணுன்னாலும் சரி, எதை புரிந்து கொள்ளணுன்னாலும் சரி, வேதம் இல்லாமல் நம்ம கேள்வி கேட்க முடியாது, வேதம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது வந்து கம்ப்ளீட்டாக அதை நம்ம நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும், ஏற்றுக்கணும். அது ஆனால் முடியாது, அதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை என்னன்னா நான் நம்புறதும் நம்பாததும் என் கையில் இல்லை. அவர் என்னை நம்ப வச்சாதான் அதை நான் நம்ப முடியும். அவர் நம்ப வைக்கலைன்னா என்னால் நம்ப முடியாது. நீங்கள் 1000 தடவை வாசிக்கலாம், வாசித்தாலும் அது புரியாது. இப்போ புரியணும்னா கடவுளுடைய கிருபை வேணும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 119:160 சொல்லுது, உங்களுடைய வேதம் சமூலமும் சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதம் சமூலமும் சத்தியம், இதில் இருக்கிறது எல்லாமே உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இங்கேருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையை தவிர வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. இப்போ ரட்சிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ ரட்சிப்பை குறித்து பார்க்கும்பொழுது வேதம் சொல்லுது மனிதன் எப்படி பாவியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. மனிதன் எப்படி பாவியாக இருக்கிறான், நான் எப்படி மனிதன் அப்படிங்கிறப்ப நான் எப்படி பாவியாக இருக்கிறேன். நம்ம நேற்று தினத்தில் நம்ம முதல் செய்தியாக நம்ம பார்த்தோம், மனுஷன் பாவம் செஞ்சு கடவுளை விட்டு தூரம் போய் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிறான். அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். கடவுள் வந்து என்னையும் உங்களை நீங்கள் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால், இப்போ ரட்சிக்கப்படாதவங்களுடைய நிலை எப்படின்னா அவன் எல்லாரும் கடவுளுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிறான். கடவுளவனை நிச்சயமாக திட்டவட்டமாக ரட்சிக்கப்படாதவனை நரகத்தில் தான் போட போகிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. அப்போ அவன் ரட்சிப்புக்கு அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப அவன் தேவனை விட்டு தூரம் போனான் அப்படின்னு சொல்லி சொல்லுவது. அவன் கடவுள் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா கடவுள் வேணான்டான். நம்ம யாருமே கடவுளெல்லாம் தேடலை. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் கடவுளெல்லாம் போய் தேடலாம் கிடையாது. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னா மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்கிறான்னு சொல்லுது. எனக்கு பிடிச்சதை தான் செஞ்சிட்ருக்கேன். நான் ரட்சிக்கப்படாத மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிடிச்சதை அவன் செஞ்சிட்டு இருப்பான். நல்லா குடிப்பான், சண்டை போடுவான், விபச்சாரம் பண்ணுவான், பொய் பேசுவான், தில்லுமுள்ளு பண்ணுவான், எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசுவான். இதுதான் அவனுடைய வேலையே. ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் மிக சுலபமான ஒரு காரியம். அதாவது கடவுள் சிந்தித்தது போல கடவுள் பேசுவது போல நான் சிந்திக்கலை பேசலை அப்படின்னு சொன்னாலே அது முடிஞ்சு போச்சு, நீங்கள் கேள்வி கேட்டுதான் ஆகும். இப்போ வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுது இந்த ரட்சிப்பில் மனுஷனுடைய பங்களிப்பு. முதலாவது மனிதன் முழுமையாக வீழ்ந்து போனவன், அவன் தனது ரட்சிப்பை தேட முடியாத அவன் கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேராக இருக்கிறான். முதல் விஷயம் அப்போ மனுஷனுடைய பார்ட்டு ரட்சிப்பில் எதுவும் கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டை தான் சொல்லுது. ஃபஸ்ட் பாயிண்ட் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்றது அப்படின்னா அவன் கடவுளுடைய கோபத்துக்குள்ள இருக்கான். நல்லா தெரிஞ்சுங்க, ரட்சிக்கப்படாத எல்லாரும் இங்கே ஒரு வேளை யாரும் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீ உங்க மேல கடவுளுடைய கோபம் தான் இருக்கு. அந்த கோபம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தான் நீங்க ரோமர் 1 16 மெதுவாக 32 வரைக்கும் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். அவன் இப்படிலாம் செஞ்சுட்டு இருப்பான். அவன் நினைச்சது தான் செஞ்சுட்டு இருப்பான். அவன் தன்னை வேதத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டான். அவனால் முடியாது, இதெல்லாம் இம்பாசிபிள். நீங்க என்னோட ஒரு வசனத்தை மட்டும் பாருங்க, 1 Corinthians 2 பாருங்க. வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது 14 1 Corinthians 2 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆதலால் அவைகளை அறியவும் மாட்டான். அது இது வந்து ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட் இருக்கணும். ஆவியானவர் தானே அது புரிய முடியும். ஆவியானவர்னா புரிஞ்சிக்கவே முடியாது. இப்போ ரட்சிக்கப்படாத மனுஷனால இதை புரியவே முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, புரியவே முடியாது. அவனுக்கு தெரியாது, தலை ஈழனாலும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் மட்டும்தான். அவனுக்கு இங்கே இன்னொரு வசனம் கூட நான் வாசிக்கிற பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்தில்
யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம், வேகமாக வாங்க. 3 அதிகாரத்தில் 19 வசனத்தில் பாருங்க, பக்கம் வந்து 127, 127வது பக்கத்தில், பின்பகுதியில் 127வது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிரு. காரணம் என்ன? அவனுக்கு வந்து ஒளி பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் டார்க்னஸ், அவனுக்கு பாவமாக முடியும். நீங்கள் உங்களைய பகுத்து பாருங்க, உட்காந்து பகுத்து பாருங்க. இதில் வந்து இயேசுவை ஏற்றுக்க, இயேசுலாம் உன்னால் ஏற்றுக்க முடியாது. இயேசுலாம் யாரும் ஏற்றுக்க முடியாதுங்க, நல்லா இருந்து இயேசுலாம் யாரும் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் நான் ஏற்றுக்கிறதுக்கு என்ன, அவர் என்னை ஏற்றுக்கணும், அதை முதல் புரிஞ்சுக்கல. அவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கணும். நான் ஏற்றுக்கிறேன், நான் கை தூக்குறேன், நிறைய மீட்டிங்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், சொல்லுவான் இயேசுவர், இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறீங்க, இயேசு யாருக்கு வேணும், எல்லாம் கை தூக்குங்கம்மா, எல்லாருமே கை தூக்குவோம். யாருக்கு பிரியாணி பொட்டில் வேணும், எல்லாம் கை தூக்கிடுவான். அந்த கேஸ் அது, மனுஷன் பூரணமாக விழுந்து போனோம். அடுத்தது பாருங்க, நிபந்தனையற்ற தெரிவு அப்படின்னு சொன்னா, மனுஷன் மனு கடவுள் பிதாவான கடவுள் மனிதனை தெரி அவர் தெரிந்து கொள்றார். உலகத்தை இருங்க, நல்லா இந்த புரிஞ்சுக்கிட்டா தான் புரியும். இருங்க, உலகம் படைக்கப்படலை, புரியுதா? உலகம் படைக்கப்படவில்லை. இப்ப யார் இருக்கிறானா, பிதாவான கடவுள், குமாரனான கடவுள், பரிசுத்த ஆவியான தேவன். உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னால நிகழ்ந்த நிகழ்வு நிபந்தனையற்ற தெரிவுங்கிறது, உலகத்து தோற்றத்துக்கு முன்னதாக, உலக தோற்றத்துக்கு முன்னதாக உங்களுடைய என்னுடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அப்ப இயேசுநாதர் அங்க வர்றாரு, சகைவே இங்க இறங்கி வா அப்படின்னு சொன்னா, சகைவுக்கு பெயர் வச்சது அவர் தான், புரியுதா? சகையுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருந்ததுனாலதான் அங்கேருந்து வந்து சகைவேன்னு கூப்பிடுறாரு, புரியுதா? இதெல்லாம் கடவுளுடைய ஆதீன திட்டம். இது ரட்சிப்புங்கிறது வந்து உலகம் படைக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நிகழ்ந்தது கிடையாது. உலகம் உலகத்துல கடவுள் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ரட்சிப்பை தெரிந்து கொண்டார். உங்களை என்ன ரட்சிக்கப்பட்டவங்களெல்லாம் கடவுள் உலக தோற்றத்துக்கு முன்னாலே தெரிந்து கொண்டு குமாரன் கொடுத்தார். அப்பா இவங்கெல்லாம் நான் நேசிக்கிறவங்க, சரியா? நான் நேசிச்சவங்க, இவங்களை வந்து உன் கையில கொடுக்குறேன், புரியுதா? அப்படின்னு ஒன்று குமாரன் சொல்கிறாரு, நிச்சயமாக இவங்களுக்கு நான் போய் வெளிப்படுத்துகிறேன், இவங்களுக்காக நான் போய் மறிக்கிறேன், இவங்களுக்கு இவங்களை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமாரன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த அசைன்மெண்ட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. இதுதான் திருப்பி எடுங்க, யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை எடுங்க. இது ரொம்ப நல்லா புரிஞ்சால் தான் புரியும், இல்லாட்டி புரியாது. அந்த பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை, அவர் சொல்கிறார் பாருங்க. 4வது வசனம் 17:4 சொல்கிறாரு, பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், சரியா? நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்போ அந்த அசைன்மெண்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறார். நீங்கள் எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கல்ல, அந்த வேலையை நான் முடிச்சிட்டேங்கிறார். எப்போ? இப்போ நீங்கள் இப்படி யோசிங்க, இப்படி யோசிங்க. இயேசுநாதர் சிலுவையில் செஞ்சு முடித்தது 2000 வருஷத்துக்கு முன்னால், நான் பிறந்தது 1900 இல்லாட்டி 2000 இப்போ தான் நம்ம பிறந்திருக்கோம்னு வச்சுங்க, இப்போதான் நம்ம பிறந்திருக்கோம். ஆனால் அவர் செய்து முடிச்சது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் செஞ்சு முடிச்சார். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, நான் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே உன் பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி, அங்கே சொல்கிறாரு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்டிராத ஜனங்கள் அந்த மிருகத்தை வணங்கினார்கள்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுதா இல்லையா? அப்போ முன்னாலேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர்ங்கிறது இப்போ இல்லை, இவர் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்னால் மரிச்சது இல்லை, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அப்படி தான் இருக்கார். அவர் நித்திய குமாரன், இப்போ நித்தியத்தில் அவர் இந்த இந்த ரட்சிப்பின் பணியை செஞ்சிருக்கிறார். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காஸ்பல். இது இது பைபிளில் நீ அதாவது என்னன்னா, ஐயோ இது நீங்கள் கூட கேட்பீங்க, இது பயங்கர கடினமான உபதேசம், ஒன்று பைபிள் படிக்கலைன்னு சொல்லுங்கள், வேணாம் ஒழுங்காக பைபிள் படிக்கலைன்னு சொல்லுங்கள், இதெல்லாம் எனக்கு புரியலை. நீ வெறும் கேட்க தான் செய்கிறீங்க, பிரச்சனையை எப்பொழுதும் ஓ நீங்கள் என்னென்னா, இந்த ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுறத கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உட்காந்து உங்கள் வேலை என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்டியனோட வேலை என்னன்னா பைபிளை மெடிடேட் பண்ணணும். இந்த இது யார், யார்கிட்ட பேசுகிறார், என்னத்தை பற்றி பேசுகிறார், எப்போ பேசுகிறார், எதுக்கு பேசுகிறார், ஏன் பேசுகிறார், இவ்வளோ கேள்வி இருக்கா இல்லையா? கடவுள்னா யாரு, கடவுள் எப்படிப்பட்டவர், கடவுளுடைய குணாதிசயம் என்ன, இவ்வளவு கேள்வி கேட்காம எவனோ ஒருத்தன் சொல்லுவான், நீங்களாம் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன நான் என்ன கடவுளா, நான் ரசிக்கப்பட்டேன், நீங்க ரசிக்கப்பட்டீங்க, நான் சொல்றதுக்கு என்ன நான் கடவுளா, இதெல்லாம் நீங்க நம்புவீங்க. இது கடவுளுடைய ஆதீன திட்டம். இப்ப இந்த விஷயத்துல பாருங்க, வீழ்ச்சியில மனிதனுடைய பங்களிப்பு கிடையாது. பாருங்க, அப்ப வந்து அவன் கிரியை செய்ய முடியாது, அவன்கிட்ட ஃப்ரீவில் எல்லாம் கிடையாது. ஆதாமுக்கு தான் ஃப்ரீவில் இருந்துச்சு, யாருக்கும் ஃப்ரீவில் கிடையாது. எப்ப பாவம் செஞ்சாலும் அந்த ஃப்ரீவில் இறந்துட்டான். அந்த ஃப்ரீவில் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஃப்ரீவில் இருக்கு, உங்களுக்கு எனக்கும் ஃப்ரீவில் இருக்கு, இருக்கு சொல் பாப்போம், கரெக்டா சொல் பாப்போம், எதுக்கு எதுக்கு பாவம் செய்யறதுக்குதான். நீ பாவம் செய்யலாம், அவ்வளவுதான். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான ஈவும் அது கடவுள் கொடுக்கும், கண்டிப்பா ஒண்ணும் செய்ய முடியாது. மனுஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்ப கடவுள் என்ன செஞ்சிருக்காருன்னா, மனுஷன் வீழ்ந்து போனா சுயாதீன சித்தம் கிடையாது, அவன் விரும்ப முடியாது, அவன் கடவுளே விரும்ப முடியாது, அவன் கடவுளை தேடுறவன் இல்லைன்னா சொல்றது வேதம். அடுத்தது சொல்றாரு ஆண்டவர், பிதாவானவர் தெரிந்து கொண்டார். அப்ப மனுஷன் மனுஷனே இல்ல, பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக வெற்றிப்பில். இப்ப அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, அப்ப யோவான் 17 நீர் எனக்கு தந்தவர்களுக்கு அப்படிங்கிற பிதாவானவர் குமாரன்கிட்ட கொடுத்தவங்களுக்கு எடுத்துங்க. அதே வாசிக்க கேட்ட ஏசாய 53 அதிகாரத்தை எடுத்துங்க. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த சிலுவை மரணத்தை குறித்து சொல்றப்ப அவர் சொல்றாரு 10 பாருங்க, பைபிள் பாருங்க 10 பாருங்க. அவர் சொல்றாரு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சரியா, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டு அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பே. எங்க நடந்துச்சு இதெல்லாம்? ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், யாருக்காக மறிச்சாரோ அவங்கள ஒருத்தவங்க கூட மிஸ் ஆக மாட்டாங்க. இப்போ உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதை வந்து நான் கேட்கல, இப்ப ஜான் ஓவன் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலாந்து நாட்டில் இருந்த ஒரு பெரிய இறையியலாளர் கேட்கிறார். உங்களை எல்லாருக்குள்ள ஒரு பெரிய கேள்வியே இருக்கும், கிறிஸ்து எல்லாருக்காக மறிச்சாரா? சரியா, கிறிஸ்து எல்லாருக்காக மறிச்சாரா? உலகத்தில் இருக்க எல்லாருக்காக மறிச்சாரா? இந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். கிறிஸ்து எல்லாருக்காக மறிச்சிருந்தா எல்லாரும் பரலோகம் வரணுமா வர முடியாதா? பதில் சொல்லுங்க, வரணுமா வர முடியாதா? கிறிஸ்து எல்லாருடைய எல்லா பாவத்துக்காகவும் மரிச்சிருந்தா எல்லாரும் எங்க வரணும், எங்க வரணும்? பரலோகம் வரணும். ஏன் பாதி பேர் நரகத்துக்கு போறாங்க? நீங்க ஒரு ஒரு பதில் சொல்லுவீங்க. என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, அவங்க இயேசுவை விசுவாசிக்கலமே. அதுக்கு ஒரு பதில், அதுக்கு வேதம் ஒரு பதில் சொல்லுது. அப்ப அந்த பாவத்துக்காக கிறிஸ்து மரிக்கலையான்னு ஒரு கேள்வி வருது. விபச்சாரங்கிறது பாவம், அவிசுவாசங்கிறதும் பாவம் தானே? அந்த அவிசுவாசங்கிற பாவத்துக்காக கிறிஸ்து மரிக்கலையாங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப கிறிஸ்து எல்லாருடைய எல்லா பாவத்துக்காக மரிச்சிருந்தா எல்லாரும் பரலோகம் வந்து ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுள் இந்த உலகத்துல வந்து எல்லாருடைய எல்லா பாவத்துக்காக மரிச்சிருந்தா யாருமே நரகத்துக்கு போக முடியாது. அப்ப யாருமே நரகத்துக்கு முடியாம போக, யாருமே நரகத்துக்கு போகாம இருக்கிறது இல்லை. இப்ப பாக்குறப்ப பாதி பேர் நரகத்துக்கு போறான்னு நம்ம சொல்றோம். இப்ப பாதி பேர் நரகத்துக்கு போறான்னா, இந்த கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் அவங்களை ரட்சிக்கிறதுக்கு தெம்புல ஆகி போயிடும். அப்ப அவர் கடவுளா இருக்க முடியாது. தம் பேசிக் பாயிண்ட் புரியுதா? கிறிஸ்து எல்லாருடைய எல்லா பாவத்துக்காகவும் மரிக்கலங்களுக்கு ஊர்ஜிதமாகும்.
கிறிஸ்து எல்லாருடைய பாவங்களுக்காக மறிச்சு சில நரகத்துக்கு போறாங்கன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது.
கிறிஸ்து எப்படி மறிச்சார் அப்படின்னா, கிறிஸ்து சிலருடைய எல்லா பாவங்களுக்காக மறித்தார். அதுதான் வேதம் போதிக்கிறது. இதுதான் நீங்க வேதம் முழுசும் பார்க்கலாம். இதுதான் இந்த ஏசாயா சொல்லுது.
நிறைய பேர் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன?
அவர்கள் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலில் இல்லை.
ஒரே ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுமோ, நான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல இருக்கிறனா இல்லையா?
எப்படி தெரிஞ்சுக்கொள்றது?
இதெல்லாம் ஒரு பெரிய ஆழமான காரியங்கள். இப்ப இந்த மூன்று கிறிஸ்து சிலுவையில மறிச்சிருக்கிறார் அப்படிங்கிறப்ப இந்த இதுலயும் என்னுடைய பங்களிப்பு கிடையாது. அப்ப மனிதனுடைய பங்களிப்பு ரட்சிப்புல பூரணமா கிடையாது. இது என்ன சொல்லிட்டு இருக்கு? மறைமுகமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு. ரட்சிப்பு பூரணமா கடவுளுடையது, எல்லா மகிமையும் கடவுள் ஒருவருக்கே உரியதுங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லா மகிமையும் கடவுள் ஒருவருக்கே, மனிதனுக்கு ரட்சிப்புல எந்த விதமான பெரிய பங்களிப்பும் எந்த விதமான பங்களிப்பும் இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அவன் வீழ்ச்சி உற்றவன், பிதாவானவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். யார பிதாவானவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார். அவர்கள் தவிர வேறு யாரும் பரலோகத்துக்கு வர முடியாது. இதுதான் வேதம் போதி. இப்ப யாருக்காக மரிச்சாரோ, இப்ப அடுத்த பாயிண்ட் வரும், நிராகரிக்கப்பட முடியாத கிருபை. யாருக்காக மரிச்சாரோ அவங்க கட்டாயம் என்ன செஞ்சிருவாங்க, என்ன செஞ்சிருவாங்க, கட்டாயம் பரலோகம் வருவாங்க. எப்படி வருவாங்க? அதுல அவங்களுடைய பங்களிப்பு இருக்குதா? அழைப்பு, அதாவது இது என்ன, எதோட தொடர்புடையதுன்னா ரீஜெனரேஷனோட, மறுபிறப்போட தொடர்புடையது. தேவன் மனிதனை மீட்பதற்கு தேவன் செயல்படுகிறார், கடவுள் செயல்படுறார். ரட்சிப்புல கடவுள் செயல்படுறார். இங்க பைபிள் முழுசும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சித்தார். தனது ஜனங்கள் ரொம்ப ஸ்பெசிபிக்காவே சொல்ற, தனது ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள்லாம் தனது ஜனங்கள். இவரான இந்த பாயிண்ட்ஸை நீங்க ஒவ்வொன்றும் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய ஆழமான அர்த்தங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். இந்த போதனையினுடைய ஆழங்கள்லாம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா மிக கஷ்டம். தேவன் ஒருவனை மீட்பதற்கு செயல்படுகிறார். பாவியான மனுஷன் தேவனினுடைய செயலை எதிர்க்க முடியாது. அதுதான் இங்க நிராகரிக்கப்பட முடியாத கிருபை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நிராகரிக்கப்பட முடியாத கிருபை அப்படிங்கிறப்ப கடவுள் வல்லமையா மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படுறார். கடவுள் மனுஷனுடைய வாழ்க்கையில மிக வல்லமையாக செயல்படுறார். இதுக்கான ஆதார நம்ம ஆதார வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துங்க, 12:13. இந்த 12 வசனம் வாசிக்கிறப்ப இங்கிலீஷ் பைபிள் இருந்தா தான் ஒர்க் அவுட் ஆகும். சரியா, தமிழ் பைபிள்ல வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன். சரியா, இப்ப அந்த வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கிலீஷ்ல தோஸ் ஹூ ரிசீவ் அப்படின்னு தான், பெற்றுக்கொண்டவர்கள், கடவுளை பெற்றுக்கொண்டவர்கள், கடவுளுடைய ஆவியானவர் வல்லமையா செயல்படும் பொழுது அங்க ஆண்டவர் செயல்படுறார். அப்படி சொல்றப்ப சொல்றாரு, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது, இல்லாட்டி நிராகரிக்கப்பட முடியாத கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது, கடவுள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில செயல்படும் பொழுது மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அது வேணான்னு சொல்ல முடியாது. அது இட்ஸ் அ பவர் ஆஃப் காஸ்பல். அது வல்லமையா கடவுள் செய்வார். தம்பி உட்காருங்க, திரும்பி உட்காருங்க. கடவுள் வல்லமையா செயல்படுவார். கடவுள் வல்லமையா செயல்படுதான் சொல்ல, அவங்க எப்படி பிறக்கலையா? மாம்ச இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது இரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள்ங்கிறார். கடவுளால ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புங்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கடவுள் செயல்படுகிறார். யாக்கோபு முதலாம் அதிகாரம் பாருங்க. யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல 18 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னார், அதுல அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கும், அதை கவனமா பாருங்க. அதுல சொல்றாரு பாருங்க, 18 வசனத்துல அவர் சித்தம் கொண்டு, புரியுதா? அதனே அங்க அந்த எம்பசைஸ் பாயிண்ட். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்கரணாய் ஆவதற்கு
நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அங்க ஒரு ஒரு இறைகள் சொல்லப்படுகிறது, அவர் சித்தம் கொண்டு அவருடைய இஷ்டம், புரியுதா? அப்ப பிதாவ அவருடைய இஷ்டம் அப்படிங்கிறப்ப பிதாவினால் தெரிந்து குமாரனிடத்தில் கொடுக்கப்பட்டவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. குமாரன் யாருக்காக மரித்தாரோ அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, எல்லாரும் பரலோகம் போக போறது கிடையாது, எல்லாருக்கும் பரலோகம் போக முடியாது. பிதாவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், பிதாவினால் முன்குறிக்கப்பட்டவர்கள், குமாரன் யாருக்காக மரித்தாரோ அவர்கள், பரிசுத்த ஆவியான தேவன் யாருடைய வாழ்க்கையில செயல்பட்டாரோ. யோவான் சுவிசேஷம் 5 இருக்கு, யோவான் சுவிசேஷம் 5:21 வசனத்துல பாருங்க, திருப்பி சொல்றாரு அந்த நிராகரிக்கப்பட முடியாத கிருபையை பத்தி சொல்றப்ப சொல்றாரு, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். குமாரனும் தனக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பைபிள் படிக்கிறப்ப வார்த்தைகள் வார்த்தை இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். அங்க அவர் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார்னு சொல்லி சொல்லுது. அது போல கொலோசியர் 1 பேதுரு 1 எடுத்துங்க, 1 பேதுரு 1 2-4 வசனங்களை பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே, அதான் வசனம் எப்படி ரொம்ப கிளியரா அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டு வருது, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவருடைய பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவருடைய இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது வேதம் போதிக்குது. என்ன வேதம் போதிக்குது அப்படின்னு சொன்னா, ரட்சிப்பு அப்படிங்கிறது கடவுளுடைய அழைப்புங்கிறது, ஒரு மனுஷன் நிராகரிக்கப்பட முடியாது, அது கடவுளுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ரட்சிப்புல பார்க்கும் பொழுது யோவான் 1 யோவான் 1 எடுத்துங்க, 1 யோவான் 3 20 வசனத்துல பாருங்க. நம்முடைய இதெல்லாம் வந்து இறையியல் ரீதியான வசனங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை விட ஆளுமை செய்கின்ற வல்லமை ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, ஒரு பாவியான மனுஷன், அதாவது மகாமோசமான பாவியான வீழ்ச்சி உற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் வல்லமையாக செயல்படுகிறார். அப்ப கடவுள் யார் அதை தெரிஞ்சுக்க, வேற என்ன சொல்றது அப்படின்னா காட் அப்படின்னு சொன்னா இந்த முழு உலகமும் கடவுளுடைய உலகம். கடவுள் யாரும் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோபு 42:2 சொல்லுது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சங்கீதம் 115:3 சொல்லுது, அவர் தனக்கு சித்தமான யாவையும் செய்கிறார்னு சொல்லி சொல்லுது. சங்கீதம் 145 நினைக்கிறேன் அதுல சொல்றது, அவர் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதைகளை செய்கிறார். ஒன்னு ரெண்டுலாம் கிடையாது, வானத்துல மாத்திரம் கிடையாது. இப்ப வானத்துல தனக்கு சித்தமானதை செய்யறாருனா, சூரியனை உதிக்க செய்யறார், நட்சத்திரத்தை நகர்த்துறார் ஆண்டவர், நட்சத்திரங்கள்லாம் பேரிட்டு அழைக்கிறார், பூமியில எல்லாத்தையும் பூமியில இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் ஆண்டவர் ஆளுகிறார், தண்ணீர் ஆளுகிறார் ஆண்டவர், ஆண்டவர் தண்ணீர் ஆளுகிறார், மிருகங்களை ஆளுறார், மிருகங்களை பேச வைக்கிறார், சிங்கத்தின் வாயை அடக்கிறார், செடிகளை ஒரு முளைக்க செய்கிறார், செடியை அரிக்க செய்கிறார், மீனை வாயை திறக்க சொல்றாரு, மீனை முழுங்க சொல்றாரு, மீனை கக்க சொல்றாரு. இதெல்லாம் கடவுளுடைய ஆளுக, சிங்க கெபியில நெருப்புல, நெருப்பெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜடப்பொருள் நெருப்போடைய குணாதிசயமே அது என்ன செய்யணும், சுற்றும். ஆனா அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உள்ளுக்குள்ள போட்டானா நெருப்பு சுடல, அவங்க அவியல, போட்டவெல்லாம் செத்து போயிட்டான். கடவுள் ஆளுமை உள்ளவர், சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர், நான் வணங்குற ஆண்டவர் யார், வல்லமை உள்ள தேவன், அவர் தான் இங்க செயல்படுறார். ரட்சிப்புல யார், எவ்வளவு வல்லமையான தேவன் செயல்படுகிறார். அதான் தேவன் அதனாலதான் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். அவளுக்கு 90 வயசு, அவனுக்கு 99 வயசு, 100 வயசு ஆக போகுது. அவளை கேட்கிறா, அவ கேட்கிறா, அவ என்ன சொல்றா, நகைக்கிறா, ஆண்டு என்ன நகைக்கிறான்னு கேட்கிறாரு. அவ சொல்றா, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் நின்று போச்சு, நான் எப்படிங்க புள்ள பக்க முடியும். அவன் சொல்றான், நான் கிழவனா இருக்கேன், எப்படிங்க புள்ள பக்க முடியும், புள்ள பக்க முடியுமா முடியாதா, அது நீ முடிவு பண்றதா, நான் முடிவு பண்றதா, யார் முடிவு பண்றது, அவர் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கணும்னா அவர் முடிவு பண்ணது. அவர் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்குதுன்னா அவர் முடிவு பண்ணது, நான் முடிவு பண்றது கிடையாது. இப்படி இந்த பக்கம் திருப்பிட்டு வாங்க, லூக்கா 1:37 அங்கேயும் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யாரு? கல்யாணமே ஆகாதவ, கல்யாணமே ஆகல. புருஷன், புருஷன் அவ சொல்றா தேவதூதன் காபிரியல்ட்ட சொல்றா, நான் புருஷனை அறியேனே. நீ புருஷனை அறிஞ்சா என்ன, அறியாட்டி என்ன? உனக்குள்ள பிறக்க போறது நான் கொடுக்கறது, அது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. பிறப்பு பரிசுத்த ஆவி, பிறப்பு கடவுள் உண்டு பண்ணுகிறது. பிறப்பை கடவுள் உண்டு பண்றார், கடவுள் ஆளுகிறார், கடவுள் வல்லமை உள்ளவர், கடவுள் எங்கும் இருக்கிறார். கடவுளுக்கு தெரியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னோட கூட எரேமியாவின் புஸ்தகம் 23rd அதிகாரம் எரேமியா 23:24 23:24 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்க சொல்லுது, வெளியில இருக்கவங்களாம் உள்ள வாங்கப்பா. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவன் ஆகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எல்லாத்தையும், அதாவது நான் இல்லாத இடம் அப்படிங்கறதுலாம் உண்மை கிடையாது. அப்ப காட் இஸ் சாவரின். இப்ப ரட்சிப்புல அது என்ன ஒரு விஷயத்த சொல்லலாம், காட் இஸ் சாவரின் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவர் எந்த விதமான தவறும் இல்லாம கடவுள் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த உலகத்துல அதாவது எது மூவ் பண்ணாலும், சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, ஐயோ என்ன சுனாமிங்கிறீங்க, அதெல்லாம் கடவுள் ஆளுகிறார். கொரோனா வந்துச்சு, கொரோனாவை கர்த்தர் ஆளுகிறார். உன் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தருக்கு தெரியாம உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இதுதான் அவர் சொல்லப்பட்டுகிட்டே வருது. நீங்க பைபிளை பாருங்க, அவர் சொன்னதுதான், அவர் சொன்னதுதான். நீங்க திருப்பி என்னோட கூட பைபிளை வாங்க, நீங்க ஆதியாகமத்துக்கு திருப்புங்க, 8 அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 8 அதிகாரம் 22 வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 8 அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. பூமி உள்ள நாளளவும், அதாவது ஆண்டவர் சொல்றாரு நோவாவுடைய நாட்கள்ல பூமி உலகம் அழிஞ்சு போன பிற்பாடு ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை என்று தன்னுடைய உள்ளத்திலே சொன்னார். இதெல்லாம் ஒளிஞ்சு போகாது, இரவு பகல்லாம் இல்லாம போகாது, சீசன்ஸ் மாறாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும். என்னைக்கு சொன்னாரு? என்னைக்கு சொன்னார்? நேத்து முன்னாள் சொன்னாரா? அவர் அன்னைக்கே சொல்றாரு. எவ்வளவு நாளுக்கு முன்னால சொன்னாரு? ஒரு நாள் என்னைக்காவது பகல் வராம போயிருக்கா? ஒரு என்னைக்காவது சூரியன் உதிக்காம போயிருக்கா? கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? கடற்கரையில நின்றுருக்கீங்களா? கடல் அல்ல அடிச்சு வருமே, வந்து இம்மட்டும் வா மிஞ்சி வராது நம்முடைய அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடல் அந்த பொசுக்குன்னு அவ்வளோ பெரிய அலை அங்க அவ்வளோ பெருசுக்கு வந்திருக்கும், 35 அடி உயரமா வந்திருக்கும். கடற்கரைக்கு வந்துச்சுன்னா அப்படியே அமைங்கி பொசுக்குன்னு பின்னால் திரும்பி போயிருக்கும். சொன்னா சொன்னதுதான், வார்த்தையை ஒரு நாள் மிஞ்ச முடியாது. கடற்கரையில நின்றுட்டு போய் பாரு, நீ கடற்கரையில போய் குடிக்கிறதான் பார்ப்ப, அப்படியே அலை வருது, அப்படியே தம்பி தவிட்டு இருப்ப, அங்க போய் நின்று பாரு, அந்த அலை வந்தோன்னு அப்படியே அடங்கறது பாரு, அப்படியே அடங்கும், அப்படியே சப்த நாடி இல்லாம போயிடும் அந்த இடத்துல வந்து அப்படியே புஷ்ன்னு போவோம். அவர் சொன்னது, கடவுள் சொன்னது, அதை அப்படியே அடங்கி போயிடும் அந்த இடத்துல. காட் இஸ் சாவரன். சால்வேஷன்ல கடவுள் சர்வ ஏகாதிபத்தியம் உள்ளவர். கடவுளுடைய கிருபை நிராகரிக்கப்பட முடியாத கிருபை. அவர் கடவுள் எப்படி செயல்படுறாருங்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷன் வந்து பாவியானவன், மனுஷன் வஞ்சகமானவன், மனுஷன் தீமையானவன், மனுஷன் இருளை விரும்புகிறவன், மனுஷன் கடவுளத்துல சுயமா வர முடியாது, மனுஷன் கடவுளை தேட மாட்டான், மனுஷன் பாவத்துக்கு அடிமை, மனுஷன் பிசாசுக்கு அடிமை, மனுஷன் ஆவிக்குரியவில சிந்திக்க மாட்டான், தேட மாட்டான், மனுஷன் பாவத்துல செத்தமே. எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சர்வேகாதிபத்திய வல்லமை செயல்படுகிறது? எப்படி செயல்படுறாரு? எப்படி செயல்படுறாரு? மனுஷன் கடவுளை தேடலை, மனுஷன் கடவுளை சுயமா தெரிஞ்சு கொள்ள முடியாது. கடவுள் எப்படி செயல்படுறார் அப்படின்னு சொன்னா அதான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் மறுபிறப்பு. எப்படிங்க? நல்லா கவனிங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாருங்க. மறுபிறப்பை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, யோவான் சுவிசேஷத்துல நிக்கோதேமுன்னு ஒரு மனுஷன் இருப்பான், சரியா? அவன் ரா காலத்துல தேவனிடத்துல வந்து, ரபி நீ தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது, அற்புதங்களை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறது. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மறுபிறப்பு இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. உடனே அவன் கேட்கிறான், எங்க அம்மா வயிற்றுல போயிட்டு நான் பிறக்கணுமா? அப்படின்னு கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கிற, என்ன கேள்வி கேட்கிற, எப்படி அம்மா வயிற்றுக்குள்ள திரும்பி போகணும், இவ்வளோ பெரிய மனுஷன் அம்மா வயிற்றுக்குள்ள திரும்பி போகணும், எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த கேள்வி கேட்டப்ப பதில் சொன்னப்ப ஏசுநாதருக்கு எப்படி இருந்துருக்கும் பாருங்க. இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டா நான் எப்படி பதில் சொல்லுவேன், இல்லாட்டி உங்கள்கிட்ட கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்கன்னா, உனக்குலாம் என்ன அறிவு இருக்காடா, எப்படா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு பைபிள்லாம் படிச்சுக்கிட்டு திருப்பி அம்மா வயிற்றுக்குள்ள போக முடியுமா, அது இத்தோண்டா இருந்து அது உள்ளுக்குள்ள இருந்து வளர்ந்து வெளியே வந்ததுனா திருப்பி எப்படா உள்ளுக்குள்ள போக முடியும் மடையனே அப்படின்னு கேட்டுருக்க மாட்டோம். அந்த கேள்விக்கும் அவர் பொறுமையாக தான் பதில் சொல்றாரு இல்லையா. எனக்கிட்ட தான் இல்லை, என்ன செய்யறது, ஆண்டவர் என்னையும் மன்னிக்கணும், அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. ஆனா பாவியான மனுஷன் அவனுக்கு புரியல பாத்தீங்களா, அந்த டாக்டரின் புரியவே புரியாது. இப்ப சொல்றப்ப இப்படிதான் நம்ம பதில் சொல்லுவோம். ஏசு எப்படி சொல்றாரு பாருங்க, சே அப்போ சொல்றாரு வசனத்தை நீங்க பாருங்க, பைபிள் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3 பாருங்க. சொல்றாரு ஒரு கிளாசிக்கலான ஒரு விஷயத்த சொல்றாரு, அந்த இடத்துல 5 5-7 வசனங்கள்ல சொல்றாரு ஏசு பிரதியுத்தரமாக. அந்த 4 நான் வாசிச்சேன், அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் எப்படி பிறப்பான், அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2 பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். ஏசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக எனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து என்ன செய்வனா, அதிசயப்பட வேண்டாம். இப்ப சொல்றாரு இந்த சாவரனிட்டி ஆஃப் காட பத்தி சொல்றாரு, அந்த சாவரின் அந்த அந்த இதை சொல்றாரு. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. காற்ற பார்த்து ஹலோ காத்து இந்த பக்கம்லாம் வீசக்கூடாது, அந்த பக்கம் வீசுங்க அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதான் சொல்றாரு, இந்த பக்கம்லாம் வீசாதீங்க அந்த பக்கம் வீசுங்கலாம் யாருக்கும் சொல்றதுக்கு எந்த விதமான ரைட், வி டோன்ட் ஹேவ் எனி ரைட். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதின் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்திற்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கான் என்றார். அப்ப என்ன சொல்றாரு, இந்த மறுபிறப்புங்கிறது கடவுளுடைய செயல், கடவுள் தனக்கு இஷ்டமானபடி செய்கிறார், தனக்கு இஷ்டமானவனே ஆண்டவர் என்ன செய்யறார், ரட்சிக்கிறார் அப்படிங்கிறார். அவன் சொல்றான் நிக்கோதேமன், இவைகள் எப்படி ஆகும், இதெல்லாம் எப்படி நடக்கும், அவனுக்கு புரியல, திருப்பி அவனுக்கு புரியல, இது எப்படி ஆகும் அவனுக்கு புரியல, இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுக்கு புரியல. அப்ப கேட்கிறான் ஆண்டவர், நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாது இருக்கிறாயா, என்ன கேள்வி பாருங்க அப்படின்னு என்ன சொல்றாரு, இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாது இருக்கிறாயா அப்படின்னு சொன்ன என்ன கேட்கிறாரு. இப்ப நம்மள்ட்ட நல்லா கவனிச்சுங்க, இப்ப புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கு. இப்ப ரட்சிப்பை குறிச்சு புதிய ஏற்பாட்டுல மாத்திர, பழைய ஏற்பாட்டுல முழுசும் சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப்பை குறிச்சு. ரட்சிப்பை குறிச்சு பழைய ஏற்பாடு முழுசும் 39 புஸ்தகங்களையும் ஏசு கிறிஸ்து குறிச்சு சொல்லுது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லூகாஸ் விசேஷம் 24:44 எடுத்துங்க, அப்படி 2 திருப்புங்க, முன்னால திருப்பினீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேறிய என்று நான் உங்களோடு இருந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொண்ட வந்த விசேஷங்கள் இவைகளே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் உங்களோட இருந்தப்ப இதைதான் சொல்லிட்டு வந்தேன், இது நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கு, சங்கீதத்துல சொல்லியிருக்கு, தீர்க்க தரிசனத்துலாம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சங்கீதம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடு முழுசும் என்ன பத்தி தான் ஏன் சொல்றது. திருப்பி சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 5:39 சொல்றப்ப சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சியிடுகிறதுங்கிறாரு. திரும்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, வேத வாக்கியத்தை ஆராய்ஞ்சு பாரு அப்படின்னா, அப்ப புதிய ஏற்பாடு கிடையாது பழைய ஏற்பாடு தான் இருக்கு, வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்க. பைபிள் படிக்கிறதுலாம் சும்மா கடகடன்னு 10 வாசிச்சிட்டேங்க, இந்த வருஷத்துல நான் பைபிள் வாசிச்சு முடிச்சுட்டேங்க, இந்த வருஷத்துல நான் இப்படி பண்ணிட்டேங்க, உட்காந்து மெடிடேட், உட்காந்து என்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்லுதுங்கிறத பாருங்க. அவங்க சொல்றப்ப அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடு முழுசும் சொல்லுது, நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களை சொல்லுது. நீங்க என்னோட கூட பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா உபாகமத்தினுடைய புஸ்தகத்தை எடுத்துருக்கேன், அங்க மறுபிறப்பு கடவுளுடைய நிராகரிக்கப்பட முடியாத கிருபையை குறித்து அவர் சொல்றாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உபாகமத்தினுடைய புஸ்தகம் 30 எடுத்துக்கோங்க, உபாகமம் 30:6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சொல்றாரு, 262 பக்கத்துல சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி அப்படிங்கிறாரு. இருதயம் என்ன செய்யப்படணுங்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிறாரு.
இருதயம் என்ன செய்யணுமா, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்ங்கிறாரு. இருதயத்தை சுத்தமாக்கணும். இருதயம் எப்படி சுத்தமாக, என்ன திருப்பி சொல்றாரு, எசேக்கியேல் எடுத்துங்க, எசேக்கியேல் 36வது அதிகாரத்தை எடுத்துங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரம் திரும்ப பழைய பாட்டில் சொல்றாரு, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்கள் நவமான இருதயத்தை, உங்களுக்கு நவமான இருதயம், அதாவது நவமான அப்படின்னா நியூ, புதுசு, புதிய இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதியான இருதயத்தை என்ன செய்வேனா, இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்க திருப்பி சொல்றாரு 27வது வசனத்தை, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, சரியா, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்ப ரீஜெனரேஷன் எங்க சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டு. அதான் அவர் கேட்கிறாரு, இஸ்ரவேலில் போதகனாயிருந்தும் இவைகளை அறியாதிருக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல, அது என்ன கேட்கிறார், பைபிள் படிச்சிருக்கே, என்ன உனக்கு பைபிள் புரியுதா, நீ என்ன உங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இருந்து போய் வரணும்னு கேட்டுட்டு இருக்கியே, உனக்கு பைபிள் வாசிச்சு உனக்கு புரியல. திருப்பி எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் பாருங்க, எசேக்கியேல் 11வது அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்தில் பாருங்க, 19-20 வசனங்களை பாருங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். திரும்ப சொல்றாரு, ரீஜெனரேஷனை பத்தி சொல்றாரு, கடவுளுடைய செயல். நீ பாருங்களேன், இப்ப இந்த ரீஜெனரேஷனும் மறுபடியும் எங்க தான் வருதுன்னா, கடவுளுடைய கருத்தில் தான் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய செயல். நீ பாருங்க, மனுஷன் பாவத்துல செத்து போயிரு, இவன் உயிர் அடைய முடியாது, செத்தவனுக்கு முதல் உயிர் வேணும். இப்போ உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நல்ல கவனிச்சிங்க, உயிர் எங்கே இருக்குது, வேதம் சொல்கிறது உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், அது வந்து வேதத்தில் தான் இருக்குது. சங்கீதம் 19:7 சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. இப்போ எது ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் உயிரடையணும்னா கர்த்தருடைய வேதம் இல்லாமல் உயிரடைய முடியாது. ரோமர்களை நிருப்பம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரோமர் 10வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 17வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால வரும். விசுவாசம் எங்கேருந்து வரும்னா, விசுவாசம் எங்கேருந்து வரும், பைபிள்லேருந்து வரும். ஏன்னா பைபிள் முழுசும் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கு, ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசிகிட்டு இருக்கு. ஏசு கிறிஸ்துவை குறித்து என்ன பேசிகிட்டு இருக்கு, ஏசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள பேசிகிட்டு இருக்கு. வேதம் என்ன பேசிகிட்டு இருக்கு, ஏசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறப்ப அவர் பிதாவினால் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டவர், அவர் வந்து என்ன செய்கிறார்னா பிதாவினுடைய சித்தம் செய்கிறார்னு சொல்லி சொல்லுது. அவர் பிதாவினுடைய சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதத்தில் தனது ஜனங்கள், பிதாவானவர் தனக்கு கொடுத்த ஜனங்களை ரட்சிப்பது தான் பிதாவினுடைய சித்தம். அவர்களை தான் அவர் உயிர்ப்பிக்கிறார், வேற யாரையும் அவர் உயிர்ப்பிக்கலை. இப்போ கடவுளுடைய வேலை, பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, வசனத்தை கொண்டு தேவன் உயிர்ப்பிக்கிறார். வசனம் இல்லாம ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது, நல்லா புரிஞ்சுங்க. நீங்க சொல்ற இந்த என்னது அனுபவங்கள் ஒரு மனுஷனையும் ரட்சிக்காது. கர்த்தர் எனக்கு அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், என் வாழ்க்கையில அப்படி செஞ்சாருங்க. எல்லாருடைய வாழ்க்கையில அப்படித்தாங்க செஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நேற்று செய்யல, நான் பிறந்ததுலேருந்து எனக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்காரு. நான் பிறந்ததுலேருந்து நான் மூச்சு விடுறதுக்கு மூச்சு சுவாசத்தை கொடுத்துட்டு இருக்காரு, அதுக்கு என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கியா? நீ பிறந்ததுலேருந்து உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து 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 உனக்கு தினந்தோறும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கிறார். நீ எவ்வளோ முறை பாவம் செஞ்சுருக்க, எல்லா பாவத்தையும் தொடர்ச்சியாக டெய்லி போய் பாவம் சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா உனக்குலாம் வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, ரோசம் கட்டவனே, என்னடா டெய்லி வந்து பாவம் செஞ்சுட்டு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு உடனே எல்லாம் மன்னிக்க முடியாது போடா அப்படின்னு நினைக்கா சொல்லியிருக்காரா? வாட் அ கிரேஷியஸ் காட். உன் லைஃப்ல எப்படிலாம் உனக்கு கடவுள் கிடைக்குமா, உனக்கு உனக்கு கடவுள் கிடைக்குமா? இதுதான் பிதாமானவர் தெரிந்து கொண்டு குமாரனிடத்தில் கொடுத்து குமாரன் அவர்களுக்காக சிலுவையிலே மரித்தவர். அவர் எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார், லவ் ஆஃப் காட் என்னை பாவம் செய்யறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும். சில நேரத்தில் இப்படி என்னை நேசிக்க முடியுமா ஆண்டவரே, என்னை இப்படியும் நீங்க நேசிக்கிறீங்களே, நான் என்னைக்காவது நல்லவனா இருக்கிறேன், நான் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறோமா? இல்லை, இல்லவே இல்லை. கடவுள் தனது சுவிசேஷத்தின் மூலமாக கடவுள் செயல்படுகிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர்களின் 14வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிக்கப்படாது தேவ பலனாயிருக்கிறது. காஸ்பல் இஸ் அ பவர். அது புரியாது,
என்ன சொல்லணும், அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். பரிசுத்த ஆவியானவர் தேவன் இல்லாம என்னுடைய இன்டெலக்சுவலா என்னுடைய எலக்வன்ஸ்ல அவங்களை எல்லாம் புரிய வைக்க முடியாது. கடவுள் உங்களுடைய இருதயத்துல செயல்பட்டாதான். சுவிசேஷங்கிறது கடவுளுடைய வல்லமை, அந்த வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட்டாதான். இல்லாட்டி அது ஒன்றும் புரியவே புரியாது. சுவிஷ் பாவத்துல செத்து இருக்கிறான் மனுஷன், செத்தவன் உயிரடையவே முடியாது. செத்தவனால திரும்பி திரும்பி சகதிக்குள்ள இருக்கிறவன், உளையான சேட்டுல இருக்கிறவன், அவன் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவன் என்ன செய்வான், திருப்பி சேர்த்து உள்ளுக்குள்ளதான் போவான, வழியே வெளியே வர முடியாது. புரியுதா? சேத்துக்கு உள்ளுக்குள்ளதான் போக முடியும். நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு அந்த ஆள் குழாய் கிணறுல ஒரு குழந்தை உள்ளுக்குள்ள போயிடுச்சு. உள்ளுக்குள்ள போனோன்னே அந்த குழந்தை, நீங்க எல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம், எனக்கு அங்கே சாப்பாடு அனுப்புங்க, தண்ணியை மட்டும் அனுப்புங்க, நான் எந்திரிச்சு வந்துடுறேன்னு சொன்னிச்சா, பக்கத்துல குழிய தோண்ட 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 புள்ள உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருந்துச்சு. புள்ள சேர்த்து நாலு நாள் ஆயிடுச்சு. ஆவியான மனுஷன் தன்னுடைய கிரியையினால ரட்சிக்க போனோம்னா முடியவே முடியாது. உன் வாழ்க்கையில தேவ பலன் வேணும், இந்த பவர் ஆஃப் த காஸ்பல் வேணும். நீ சுவிசேஷத்தை கேட்கணும். சுவிசேஷத்தை கேட்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா செயல்படணும். அங்க சுவிசேஷத்தை கேட்கிறப்ப பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானுடைய பணி, யோவான் சுவிசேஷம் 16:8 எடுத்துக்கங்க. யோவான் சுவிசேஷம் 16:8, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். யார் உணர்த்துறா? ஒரு பாவியான மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வந்தாதான் உனக்கு பாவியனே தெரியும். ஐயோ, நான் பாவியன், எப்ப எனக்கு உங்களுக்கு எப்ப பாவியின் உணர்வு வருதுங்கிறது வருது பாத்தீங்களா? அது உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் வரும். இல்லாட்டி வராது, இல்லாட்டி வரவே வராது. அவர் பாவத்தை குறித்து சொல்லுவார், உன்கிட்ட நீதி இல்லைன்னு சொல்லுவார், நீ கடவுளுடைய கோபாக்கினைக்கு நேரா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவார். இதான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி அடுத்த பக்கம் திருப்பி நான் 13 யோவான் 16:13-14 பார்க்கும் பொழுது, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். எடுத்துங்க 16:16, 13 பாருங்க, 152 பக்கத்துல, சத்திய ஆவியாகி அவர் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மேன்மைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானுடைய பணி என்ன தெரியுமா? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்திற்கை குறித்து கண்டித்து உணர்த்தி கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும் ப்ரீச்சிங் அப்படின்னு சொன்னால் இதுதான் இருக்கணும். இது இல்லாத எந்த பிரசங்கமும் பிரசங்கம் கிடையாது. கிறிஸ்துவ மகிமைப்படுத்தாத பிரசங்கம் பிரசங்கம் கிடையாது. கிறிஸ்துவ மகிமைப்படுத்தாத காரியங்கள் கிடையாது. மனுஷன் பாவத்தில் செத்து போயிருக்கான். கிறிஸ்து யாருக்காக மரிச்சாரோ அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா செயல்படும் பொழுது அந்த மனுஷன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனால ஐயோ வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. அதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பார்க்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொல்லப்படும். அப்போஸ்தலர் 2 எடுத்துக்க, 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 36-37 வசனங்களை பார்க்கும் பொழுது, ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் இருந்தார். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அவர்கள் இருதயம் குத்தப்படும். அது யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர்கள் பேதுருவை நோக்கி, பேதுருவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப அந்த காஸ்பல் பவர் ஆஃப் த காஸ்பல் உள்ளுக்குள்ள வரும் பொழுது அந்த சுவிசேஷம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனை உயிரடைய செய்யுது. அந்த மனுஷனை உயிரடைய செய்யுது. நீங்க என்னோடு கூட அப்போஸ்தலர் 13 எடுத்துக்கங்க. 13:14 பாருங்க. 13:14 அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசிடியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெபாலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள். நியாயப்பிரமாணமும் பாருங்க, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும் வாசித்து முடித்த பின்பு, சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெபாலய தலைவன் அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து நின்று கையமர்த்தி, இஸ்ரவேலரே தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களை கேளுங்கள். இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை பரதேசிகளாய் சஞ்சரித்த போது அவர்களை உயர்த்தி தமது உயர்த்தினாலும் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகின்றார். அங்க வல்லமையா கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. அங்க பிரசங்கிக்கப்படும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்படுறாங்க. திருப்பி 14 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 6 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அதை அறிந்து லிக்கோபோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாகிய லீஸ்தராவுக்கும் திருபைக்கும் சுற்றுப்புறங்களிலும் ஓடி அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியா இருந்து ஒருபொழுதும் நடக்காமல் கால்கள் வளங்காரமாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தார். அவனை பவுல் உற்று பார்த்து அவன் சொல்றாரு, ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு. ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவன் சொல்றான். 16 அப்படி திருப்பிங்க, திருப்பி 16:13-12 அங்க மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றின் தலைமையானதும் ரோமர்கள் குடியேறியதுமான பிலிப்பு பட்டணத்தில் வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபமணிகள் இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடி வந்து ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் மிக்கிறவளும் தேவனை வணங்கு சொல்லுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளியார். God opens the heart. கடவுள் இருதயத்தை திறக்கிறார். கடவுள் திறக்கிறப்ப நான் வேணா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க மரத்தடிக்கு போயிட்டே இருக்கிறாரு, சகை வா இறங்கி வா, இல்லைங்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொதார்னு குதிச்சு ஓடி வந்துடணும். பக்கத்துல பாபா பாபான்னு அவர் சொல்றதுக்கு முன்னால சுத்தி இருக்கவன் சொல்றான், இவன் மோசமானவங்கிறான். உடனே அவன் சொல்றான், அவன் கேட்கறதுக்கு முன்னாலே அவன் சொல்லிடுறான், நான் ஆழத்திலையும் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு ஆண்டு உடனே சொல்றேன், எங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொல்லிடுறேன். நிராகரிக்கப்பட முடியாத கிருபை. அவங்க உட்கார்ந்து இருக்கான், லேவி மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின லேவி அங்க உட்கார்ந்து இருக்கான், எங்க அந்த வரி வசூலிக்கிற இடத்துல. ஆண்டவர் சொல்ல வா அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போயிட்டான். பேதுரு யோவான் யாக்கோபு அவங்கலாம் அங்க பெத்சாயிர சகோதரர்கள் இருக்கா மீன் படகுல மீனை பிடிச்சிட்டு இருக்கான். என் பிள்ளை மாறுங்கள் அப்படின்னு சொன்ன பிள்ளை இல்லைங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து அதெல்லாம் அந்த பேச்சே அவங்க பதிலுமே சொல்லலாம். கடவுள் அழைக்கிறார், இப்படிதான் உங்களை என்னை அழைக்கிறார். நடுவில் உங்களை என்னை இப்படிதான் அழைச்சிருக்கிறேன். இந்த அழைப்பை குறிச்சு நம்மளுக்கு என்ன தெரியும்? இந்த அழைப்பை நம்ம உணர்றோமா? இது பாருங்க, இதுல எதுலையுமே நம்மளுடைய பங்களிப்பு கிடையவே கிடையாது. அதுல கம்ப்ளீட்டா அந்த பாயிண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்பொழுது கடவுள் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தின் மூலமாக தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை புரியும்படியான காதுகளையும் இருதயத்தையும் கொடுத்து அவர்கள் இருதயத்தை திறக்க செய்து ரட்சிப்பை கொடுக்கிறார். மனுஷன் இல்லை, நான் வர்றேன் அவன்லாம் சொல்லலை, அவன் வரமாட்டேன்னு சொல்றான். நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல 6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல இந்த வசனமே ரொம்ப பயங்கரமான வசனம். அவர் இழுக்கிறார் ஒரு வசனம் அது மிக பிதாமானவர் ஒருவனை எழுத்துக்கொள்ளாவிட்டால் ஆறு 44 பாருங்க, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அவன் வரமாட்டான், என்ன செய்யணும் உங்களைய புடிச்சு தரத்தரணி இழுத்து அங்கிருந்து இழுக்கணும். அதுதான் அந்த பவர் ஆஃப் த காஸ்பல். அது செய்யறது நான் இல்லை, அது என்ன மனுஷனாலும் செய்ய முடியாது. அவன் அந்த இடத்துல இருந்து வரவே முடியாது. அதனாலதான் பிதாவானவர் அவனை இழுக்கிறார், பாவத்துல அவனை இழுக்கிறார். பாவத்துல இருந்து வர முடியாது யாராலையும், ஆசைப்பட முடியாது. நீங்க அங்கிருந்து வர்றதுக்கு பாவம் நம்மளுக்கு என்ன பிடிக்காதா? பாவம் ரொம்ப பிடிக்கும். இல்ல நீங்க தெரிஞ்சுக்கொண்டேன், நான் தெரிஞ்சுக்கொண்டேன், என்னுடைய திறமை, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. கடவுள் உங்களை முன்குறித்து இருக்கிறார், கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், கடவுள் உங்களுக்காக தனது குமாரனை அனுப்பி சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்து முடித்து விட்டார். அவர்களை பரிசுத்த ஆவியான தேவன் அவர்களை தமது பக்கமாக இழுக்கிறார். லாசரு செத்து போயிருந்தாங்க கல்லறையில, அங்கே வர்றார் ஆண்டவர். சொல்றா மார்த்தாள் சொல்றா, 4 ஆச்சு நாரி போச்சு அப்படிங்கிற தோற அப்படிங்கிற லாசருவே வெளியே வா. அந்த சத்தம் காதலை கேட்டுச்சு, செத்தவனுக்கு காதலை கேட்டுச்சு, நார்னவனுக்கு காதலை கேட்டுச்சு. எந்திரிச்சு உட்காந்துட்டான், கட்டை உள்தொடுங்கன்ட்டார், எந்திரிச்சு வெளியே வந்துட்டான். இப்படித்தான் நீங்களும் நானும் பாவத்துல வெளியே வர முடியாம இருந்தோம், கட்டவிழ்க்கப்பட முடியாம இருந்தோம். ஆண்டவர் நம்மை உயிரோடு எழுப்பினார் தனது சுவிசேஷத்தின் மூலமா. சுவிசேஷம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள வரும் பொழுது அவன் அப்படியே உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து அவனை எழுப்புற எழுப்பின உடனே அவன் வேதம் சொல்றது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதா இனங்கள். பழசெல்லாம் இல்லை, இப்ப புதுசு. நீ உன்கிட்ட நியூ நேச்சர் இருக்கா, உன்ட புது சுவாபம் இருக்கா, நீ விசுவாசின்னு சொல்ற, நான் பைபிள் வாசிக்கிறேமா, அப்பா நான் பைபிள் வாசிக்கிறேன்ப்பா, அண்ணே நான் பைபிள் வாசிக்கிறேனே, பாஸ்டர் நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆனா நான் ஜெபம் பண்றேன், நான் வந்து சர்ச்சுக்கு வர்றேன், நான் பெஞ்சு தூக்கி போடுறேன், பெஞ்சை கழுவி விடுறேன், இதெல்லாம் ரசிப்புலாம் கிடையாது. இதெல்லாம் இதெல்லாம் எல்லாமே செய்வோம். இட்ஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு அது. ஆனா ஆவியானவர் உன் வாழ்க்கையில செயல்பட்டா நீ புது சிருஷ்டி, நியூ பார்ன். இப்போ புது சிருஷ்டி அப்படின்னு சொன்னா உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் புதுசா மாறணும். உனக்கு உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கிடுவார். ஏன்னா யோவான் சுவிசேஷம் 14:14 இதுதான் இன்னைக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, மறுபிறப்பு அப்படிங்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, 14:17 பாரு, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் அவரை அறிவித்தது. கொஸ்டின் வந்து ஒன்று சிம்பிள், நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவ்வளவுதான். நீங்க இந்த பெந்தெகோஸ்தை கூட்டம் தான் சொல்லிட்டு இருக்கு, அப்படியே போமா, ஓ ஹல்லேலூயா, ஆவியானவரே வாரோ வாரோ. எங்கடா இப்ப நீ ரசிக்கவே பண்ணலையா, ரசிக்கவே பண்ணலையா, எங்க கூப்பிட்டு இருக்க, எதுக்கு கூப்பிடுற, ரட்சிக்கப்பட்டிருந்தா இங்க இருதயத்துல இருக்கிறாரு, யாரும் கூப்பிடணும் அவசியம் இல்லை. சுவிசேஷம் வல்லமையா செயல்படும் பொழுது உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நீங்க பாருங்களேன், திரும்ப நீங்க வசனத்தை பாரு, அதே வசனத்துல 23 பாருங்க, கடைசி பகுதி பாருங்க, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். ஆவியானவர் வந்துட்டாருன்னா அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம், இட்ஸ் அ டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். கடவுள் வந்து உனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய இருதயம் கடவுள் வாசம் பண்ணுகின்ற இடம். ரட்சிக்கப்பட்டிருந்தா கடவுள் உனக்குள்ள வாசம் பண்றாரு, வாழ்றாரு கடவுள். இப்ப ஒரு வீடு இருக்கு, அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, தப்பு பண்ணுவானா, தப்பு பண்ண முடியுமா? அவன் அப்பாவை பார்ப்பான், அம்மாவை பார்ப்பான், சுத்தி முத்தி பார்ப்பான், இவங்கெல்லாம் இருக்கிறப்ப பார்க்க முடியாது. கடவுள் எனக்குள்ள இருக்கிறப்ப, எனக்குள்ள இருக்கிறப்ப, என்னை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கிறாருங்கிற அந்த சிந்தனை எனக்குள்ள இல்லையே. இதுதான் அந்த பெந்தகோஸ்தை இயக்கம் எடுத்து போட்டுச்சு. எடுத்து போட்ட விஷயமே எனக்குள்ள இருக்கிற 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்க தேவனுடைய ஆலயம், உன்னுடைய இருதயம் வந்து தேவனுடைய ஆலயம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனோட தங்குறார், அவனுக்குள்ள வாசம் பண்றார், அவனோட இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்தை உணர்தல். அதாவது ஒரு மறுபிறப்பு அடைஞ்சா, ஒருத்தனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா செயல்பட்டார்னா அவன் உள்ளுக்குள்ள உள்ள தங்குறார், போஸ்ட் பண்ணி உள்ளுக்குள்ள தங்கிறார், ஆண்டவர் உள்ளுக்குள்ள வந்துடுறார். உள்ளுக்குள்ள வந்துட்டா நம்ம வாழ்க்கை புதுசா மாறிடும். நம்ம எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துல தான் இருப்போம். நல்லா கவனிச்சுக்கீங்க, நீங்க எங்க அதுதான் நல்லா புரிஞ்சுங்க, எங்க போனாலுமே நாட் ஓன்லி சர்ச், சர்ச்சை விட்டு வெளியே போனா பேசுறப்ப கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பேசுவீங்க, வீட்டில் தனியாக இருந்தால் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து பேசுவீங்க, வேலை ஸ்தலத்தில் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. இதெல்லாம் இருக்குதா? இதெல்லாம் இல்லை. இதுதான் எடுத்து போட்டது பெந்தெகோஸ்தை இயக்கம். எங்க போனாலும் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்றது, வேதத்தை வாசிக்கிறது ஆசை, ஆசையா வேதத்தை வாசிக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க, வேதம் வாசிக்கிறது இல்ல, வேதத்தை ஆசையா வாசிக்கிறது. தூங்க போறதுல ஜெபம் பண்றவன் கிடையாது அவன் கிறிஸ்தவன். தூங்க போற நேரத்தில் ஜெபம்னு தூப்பாங்க தெரியுமா, ஆண்டவரே இந்த ராத்திரி முழுசும் கரப்பாம்பூச்சி கடிக்காம எங்களுக்கு பத்திரமா பாதுகாத்துருங்கம்மா. அவன் விளங்காத கிறிஸ்தவன், இந்த பைபிள்ல தலைமாட்டில் வச்சு கெட்ட சொப்பனும் வராதபடி ஆண்டவரே பாதுகாத்துங்கம்மா. அவன் ரட்சிக்கவே படல. இது உனக்கு என்ன, உனக்கு என்ன, உனக்கு என்ன என்ன புரிதல் இன்னைக்கு? அந்த படுக்கிறப்பெல்லாம் சிலுவை போட்டுப்பான், எங்க கவுன்சிலிங்ல மேல சிலுவை போடுவான், கீழே சிலுவை போடுவான், இந்த பக்கம் சிலுவை போட்டுப்பான், எது வந்துடுற கூட அண்டிட கூடாது, காத்து கருப்பு, நீனே காத்து கருப்பு, உன எதுக்கு வேற அண்டுன்னு வேற அண்டுனுமா? உனே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவன், கடவுளுடைய வல்லமையை உணர்ந்தவன் எதுக்கும் பயப்பட மாட்டான். கடவுளுடைய வல்லமையை உணர்றியா, பிரசன்னத்தை உணர்றியா, கடவுள் இருக்கிறார், கடவுளை ஆராதிக்கணும் துடிப்பு இருக்குதா, வேதத்தை வாசிக்கணுங்கிற துடிப்பு இருக்குதா, இதுதாங்க ரட்சிப்பு. இப்படிதான் பரிசுத்த ஆவியான வல்லமையா ஒரு மனுஷனுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து அவனை என்ன செய்ய வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவனை வல்லமையாய் செயல்பட வைக்கிறார். விசுவாசத்தை பகிர்வது, இதெல்லாம் அந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் யாருடைய இருதயத்துக்குள்ள வல்லமையா வந்து தங்குறாரோ அவன் அப்படி செயல்படுது. அப்ப நிராகரிக்கப்பட முடியாத கிருபைனா பிதாவானவர் முன்குறிச்சி குமாரன்கிட்ட கொடுத்து குமாரன் யாருக்காக மரிச்சாரோ அவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. அவங்க வந்து ரட்சிப்ப வேணானே சொல்ல முடியாது. அதான் அந்த பவர் ஆஃப் த காஸ்பல். அவன் எவ்வளவு மோசமான பாவியா அவன்தான் பிடிச்சி இழுத்துட்டு வர்றாங்க. பிதாவானவர் அங்கேருந்து இழுத்துட்டு வர்றார். பிதாவானவர் கொடுக்குற அவன் நீளத்துக்கு வர அவனை இழுத்துட்டு வந்து அவனுடைய வாசம் பண்ணுகிற இதுல எந்த இடத்துல மனுஷனுடைய பங்களிப்பு இருக்கு? எல்லா மகிமையும் கடவுளுக்கு தான். என்னுடைய ரட்சிப்புல எல்லா காரியங்களும் கடவுள் தான் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த தேவன் எனக்குள்ள வர்றப்ப நான் புது சிருஷ்டி, புது எண்ணம், புது சிந்தனை, புது வாழ்வு. நான் எங்க போனாலும் தேவ பிரசன்னம். நல்ல மனசுல வச்சுங்க, லிசன், கடவுள் உன் வாழ்க்கையில இருந்தா புரியுதா? கடவுள் உன் வாழ்க்கையில இருதயத்துல ரட்சிக்கப்பட்டு இருந்தா உன்னை சுத்தி இருக்க அவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உலகம் ஏங்கிட்டு இருக்குது தெரியுமா? எதனால தெரியுமா? விசுவாசிகளாலதான். வேற யாருனாலையும் கிடையாது, விசுவாசிகளாலதான். யோசேப்பு கொண்டு போய் போட்டிபார் வீட்டில் வச்சாங்க, போட்டிபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. சிறைச்சாலையில் போட்டாங்க, சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. கொண்டு போய் யோசேப்பை எகிப்தில் போட்டாங்க, எகிப்து முழுசும் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் முழுசும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கடவுள் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் பாவம் செய்ய விடாதபடி தடை செய்து ஆளுகை செய்கிற தேவன். நம்மளை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே உட்காந்துட்டு அவன் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணலாம் பார்த்தீங்களா? அவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லா மக்களையும் யோசிப்பு பாதுகாத்தான் பார்த்தீங்களா? தனது இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் பாதுகாக்கல, தன்னை சுற்றி இருந்தவர்களெல்லாம் போஷித்து பாதுகாத்தான். இதுதான் ஆவியானவருடைய செயல். இப்படி தான் அவன் இருப்பான். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருப்போம். ஏன்னா அவனுக்குள்ள அவன் வேதம் அந்த இடத்துல யோசிப்பை குறித்து வாசிக்கிறப்பெல்லாம் பார்க்கும்பொழுது கத்தர் அவனோடு இருந்தார், கத்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு கத்தர் உன்னோடு இருக்கிறாரா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ மனம் திரும்பிருக்க இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கேள்வி. நீ புது சிருஷ்டியா? நீ மறுபிறப்படைஞ்சிருக்கியா? நீ அதிகமா வேதத்தை வாசிக்கிறியா? வேதத்தை நேசிக்கிறியா? நித்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? நித்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? என்னுடைய வாழ்க்கை இங்கே இல்ல, என்னுடைய வாழ்க்கை பரலோகத்துல. என்னுடைய வாழ்க்கை இங்கே நிரந்தரமற்றது, அங்கு நிரந்தரமானது. நிரந்தரமற்றதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேனா? நிரந்தரமானதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேனா? நீ விசுவாசியா விசுவாசி இல்லையா? பரிசுத்த ஆவியான தேவன் வல்லமையாய் செயல்படுவாரான, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவாரானால், பரிசுத்த ஆவியான தேவன் உனக்கு மறுபிறப்பை கொடுப்பாரையானால், நிராகரிக்கப்பட முடியாத அந்த கிருபை உன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றும். பைபிள்ல எல்லா மனுஷனையும் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் வாசித்து பாருங்க, ஈசாக்கை வாசித்து பாருங்க, யாக்கோபை வாசித்து பாருங்க, யோசேப்பை வாசித்து பாருங்க, மோசையை வாசித்து பாருங்க, தாவீதை வாசித்து பாருங்க. எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க எவ்வளவு மோசமான பாவிகளா இருந்தாங்க. கடவுள் எப்படி அவங்களை முன்குறிச்சி தெரிந்து கொண்டார்? கடவுள் அவங்களை எப்படி உயர்த்தினார்? கடவுளுடைய வாழ்க்கைக்கு அடிபணிந்து வாழ்வது, நிராகரிக்கப்பட முடியாத கிருபை அப்படிங்கிறது. கடவுள் தான் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக மரித்து அவர்களை சுவிசேஷத்தின் மூலமாக அவர்களை வல்லமையாய் அவர் பக்கமாக இருக்கிறார். அவர் அந்த சுவிசேஷம் பேசப்படும் பொழுது அதை யாரும் வேணானே சொல்ல முடியாது. பவர் ஆஃப் காஸ்பல். யாரும் வேணாம், எனக்கு வேணாம், நான் வரமாட்டேன் அப்படின்லாம் யாருமே சொல்லவே முடியாது. அது உள்ளுக்கு போனுச்சுன்னா வந்துடும். அது கதவை திறந்துட்டார்னா, லிதியாளுடைய கதவை திறந்தாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ஒரு சேச்சையை உண்டாக்கிட்டு போயிடுச்சு. ஒரே ஒருத்தி தான் அந்த லிதியால். அவர் இருதயத்தை திறந்தார். திறந்தோடனே பிலிப்பு பட்டணத்தில் ஒரு திருச்சபையை உருவாங்கிச்சு. அங்கே ஒரு போதசர் லூக்காவே கொண்டாந்து உருவாக்கி விட்டாராங்க. இப்படிப்பட்ட வல்லமையான சத்தியம். இதில் ரொம்ப நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள வரும். என்ன சிம்பிளா, கடவுள் எல்லா மகிமையும் கடவுளுக்கு தான். மனுஷன் எதுக்கு படைக்கப்பட்டான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்பாங்க தெரியுமா? கேட்டகிசத்துல முதல் கேள்வி, மனுஷன் முதலாவது படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன? கடவுளை மகிமைப்படுத்துறது தான், வேற எதுவுமே கிடையாது. ஆக காஸ்பல் வந்து கடவுளுக்கு மகிமையை கொடுக்கிறது, சுவிசேஷம் திருத்துவ தேவனுக்கு மகிமை கொடுக்கிறது. மனுஷன் பாவியாக இருக்கிறார், மனுஷன் ரட்சிப்பை தெரிந்து கொள்ளவில்லை. பிதாவானவர் ரட்சிப்பை தெரிந்து கொண்டு குமாரனிடத்தில் கொடுத்து அவர்களுக்காக மதிக்கிறார். அவர்களை பரிசுத்த ஆவியான உயிர்ப்பித்து திருச்சபையில் இணைக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டதான் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கணும். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டி. நீங்கள் எந்த இடத்துலையும் அவருடைய பிரசன்னத்தை உணர்வீங்க. அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை தேடுவீங்க, ஓடுவீங்க, நாடுவீங்க, அங்கே ஓடி வருவீங்க. அந்த ஐக்கியத்தை தான் உங்களுக்கு விருப்பமே வரும், வேற எதுவுமே வரவே வராது. இப்படி இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் ரட்சிக்கப்படலாம். மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம்.